ரோமபாத அரசருடைய நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சத்துக்கான காரணத்தை மந்திரிகள் கலந்து ஆலோசிக்கக்கூடிய நேரத்தில் அரசருடைய செங்கோல் சரியான முறையில் இல்லாததன் காரணமாக நாட்டில் மழை பஞ்சம் ஏற்படுவதன் காரணமாக இந்த மழை பஞ்சத்தை நீக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரே பிரம்மச்சாரி ரிஷி ரிஷயசிருங்கர் அல்லது கலைக்கோட்டு ரிஷி என்பதனையும், அந்த ரிஷயசிருங்கர் இந்த நாட்டிற்கு வந்து தன்னுடைய புண்ணியமான பாதங்கள் மூலமாக அந்த நாட்டை ஸ்பர்சம் செய்யக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அந்த நாட்டில் ஏராளமான மழை பெய்யும் என்ற விஷயத்தையும் பிராமணர்கள் மந்திரிகள் ரோமபாத மகாராஜனுக்கு ஆலோசனை கூறுகிறார்கள். இந்த ஏற்பாட்டின்படி ரிஷயசிருங்கரை பூ உலகத்திற்கு வனத்திலிருந்து ரோமபாத மகாராஜருடைய நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ரிஷயசிருங்கர் வாழ்க்கையில் பெண் சங்கத்தையே காணாதவர். பெண் கவர்ச்சியின் மூலமாக அவரை இந்த நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அரசர் தன்னுடைய நாட்டின் மிக அழகான மிக திறமை மிக்க விபச்சாரிகளை தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு இந்த காரியத்தை செய்வதற்கான ஏராளமான வெகுமதிகள் வழங்கப்பட்டன. இதன் அடிப்படையில் இந்த விபச்சாரிகள் மிக உற்சாகமான முறையில் விபண்டரசியுடைய ஆசிரமத்திற்கு மிக சந்தோஷமான முறையில் சென்றார்கள். அந்த ஆசிரமத்திற்கு அருகில் தன்னுடைய குடிசையை அமைத்து ரிஷயசிருங்கர் எப்பொழுது தனியாக இருப்பார் என்ற ஒரு வாய்ப்பிற்காக காத்து ஏங்கியிருந்தார்கள் இந்த உபச்சாரிகள், அழகான உபச்சாரிகள். ஒருமுறை அவருடைய தந்தையான ரிஷி ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றவுடன் அந்த வாய்ப்புக்காக காத்திருந்த இந்த உபச்சாரிகள் ரிஷயசிருங்கரை அணுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தந்தையை தவிர மற்ற எந்த விதமான நபரையுமே பார்த்து அறியாத ரிஷயசிருங்கர் இந்த அழகான இளம் பெண்களை அழகான இளம் ஆண்கள் என்று நினைத்தார், பழக ஆரம்பித்தார். அறியாத முறையில் பெண்களுடைய சங்கத்தில் பழகிய அவருக்கு பெண் இன்பம் என்றால் என்ன என்ற விஷயத்தை பற்றிய அடிப்படையான அறிவு அவருக்கு கிடைத்தது. பெண் சங்கமத்தின் காரணமாக அவருடைய இதயத்தில் உலக ஆசைகள் துளிர்விட ஆரம்பித்தது. காமக்ரோத ஆசைகளால் பாதிக்கப்பட ஆரம்பித்தார் ரிஷயசிருங்கர். அந்த பெண்கள் கொடுத்த அழகான பதார்த்தங்களை அழகான பழங்கள் என்று மிக சந்தோஷத்தோடு புசித்தார். இரண்டாவது நாட்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த நதியில் அமைத்திருந்த அழகான படகின் மூலமாக இந்த உபச்சாரிகள் ரிஷயசிருங்கரை கவர்ந்து நாட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். ரோமபாத மகாராஜருடைய நாட்டுடைய எல்லையை ரிஷயசிருங்கர் தொட்டவுடனேயே இந்திரன் மிக சந்தோஷமடைந்து ஏராளமான மலை மேகங்களை அனுப்பினான். ஏராளமான மழை பெய்து அந்த நாட்டை செல்வமுள்ள நீர்ச்செழிப்பு உள்ள நாடாக மாற்றியது. இருப்பினும் கூட ரிஷயசிருங்கர் ரோமபாத மகாராஜனுடைய தலைநகரத்தை அடைந்தவுடன் அந்த அரசன் அவருடைய திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அது மட்டுமல்ல, தன்னுடைய வளர்ப்பு மகளான சாந்தையை அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். பின்பு சாந்தையும் ரிஷயசிருங்கரும் மிக சந்தோஷமான முறையில் அந்த நாட்டில் வாழக்கூடிய நேரத்தில் தசரத மகா சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்யாகம் செய்வதற்காக அவரை மிக முக்கியமான புரோகிதராக ரித்விக்காக மிக முக்கியமான பண்டிதராக நியமிப்பதற்காக வரவேற்பதற்காக அந்த நாட்டினை வந்து அடைந்தார். இது பாலகாண்டத்தில் 11வது சர்க்கத்தில் விளக்கப்படக்கூடிய விஷயம். பூயேவ ச ராஜேந்திர சுர்ணிமேவசனம் ஹிதம் யதா ச தேவ பிரபர அதாயமேம அப்ரபீத். புத்திரகாமேஷ்டி யாகத்தின் மூலமாக தன்னுடைய இஸ்வாகு வம்சத்தை மீண்டும் ஸ்தாபிதம் செய்வதற்கும் காப்பாற்றுவதற்கும் தன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கும் தேவையான புத்திரன் வேண்டும் என்ற ஆசையில் தசரத மகா சக்கரவர்த்தி ரிஷயசிருங்கரிடம் மன்றி கேட்டுக்கொண்டார். அவருக்கு தேவையான புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்வதற்காக ஏற்கனவே நான்கு விதமான குமாரர்களுடைய ஏற்பாட்டின்படி இந்த விஷயம் நிச்சயிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக தசரதனுடைய இந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார் ரிஷயசிருங்கர். மிக சந்தோஷமான முறையில் தசரதருடன் ரிஷயசிருங்கர் சாந்தா இருவரும் அயோத்தியா நாட்டை சென்றடைந்தார்கள். இதே நேரத்தில் இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தின் மூலமாக யார் குழந்தையாக பிறக்கப் போகின்றார்கள் என்ற விஷயத்தையும் இந்த குழந்தைகள் என்ன காரணத்திற்காக இந்த பூலகத்தில் அவதாரம் செய்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் மீண்டும் வால்மீகி ராமாயணத்தின் ஸ்ரீ வால்மீகி ரிஷி மிக விளக்கமான முறையில் விளக்கி கூறுகின்றார். பூலகத்தில் இரண்டு விதமான மனிதர்கள் எப்பொழுதுமே இருந்து வருவதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகின்றார். துவா இமோ புருஷலோகே தெய்வ ஆசூர ஏவச்ச. இந்த பூலகத்தில் எப்பொழுதுமே இரண்டு விதமான மனிதர்கள் இருப்பது இயல்பு. ஒன்று தேவகுணமுடையவர்கள், மற்றொன்று அசுரகுணமுடையவர்கள். பகவான் விஷ்ணுவுடைய பக்தர்கள் தேவகுணமுடையவர்கள், தேவர்கள். பகவான் விஷ்ணுவுடைய கட்டளைக்கு புறம்பான முறையில், வேத கோட்பாடுகளுக்கு புறம்பான முறையில் வாழ்க்கையை நடத்தக்கூடிய மனிதர்கள் அரக்கர்கள், அசுரர்கள். இவ்வாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வாழ்க்கையின் அடிப்படையான விதிமுறைகளின்படி கருத்து வேறுபாடு இருப்பதன் காரணமாக, வாழ்க்கை முறையின் அடிப்படையிலேயே மிக அடிப்படையான வேறுபாடு இருப்பதன் காரணமாக, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடப்பது தொன்றுசுற்று நடக்கக்கூடிய வழக்கம். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வரக்கூடிய நேரத்தில் தேவர்களை எப்பொழுதும் காப்பாற்றுவது பகவான் விஷ்ணுவுடைய இயல்பான குணம். பூவுலகத்தில் சில நேரங்களில் அசுரர்களுடைய கை மேலோங்குவதும் சில நேரங்களில் தேவர்களுடைய கை மேலோங்குவதும் இயல்பு, பூவுலகத்துடைய நியதி. பகவான் ஸ்ரீ ராமர் அவதாரம் செய்வதற்கு அந்த நேரத்தில் இந்த பூவுலகத்தில் அரக்கர்களுடைய அசுரர்களுடைய கை மேல் ஓங்கியிருந்த நேரம். அசுரர்களுடைய தலைவனான இராவணன் தன்னுடைய பராக்கிரமத்தின் மூலமாகவும் தன்னுடைய சக்தியின் மூலமாகவும் எல்லாவிதமான அரக்கர்களையும் வென்று ஜெயித்து லங்காபுரியை தலைநகராக கொண்டு தேவ உலகங்களையும் ஜெயித்து தேவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்த நேரம் பகவான் ஸ்ரீ ராமருடைய அவதாரம் நடந்த நேரம். இந்திரனை கூட தன்னுடைய பலத்தின் மூலமாக ஜெயித்த இராவணன், குபேரனை தன்னுடைய பலத்தின் மூலமாக ஜெயித்த இராவணன், யமராஜையும் தன்னுடைய பலத்தின் மூலமாக ஜெயித்த இராவணன், தன் பிரம்மா என்ற படைப்பு கடவுளிடம் பெற்ற வரத்தின் மூலமாக திமிர் பிடித்திருந்த இராவணன், பிரம்மாவிடமிருந்து ஏராளமான வரங்களை பெற்றிருந்தார். இருப்பினும் கூட தேவர்கள் கூட தன்னை வெல்ல முடியாது என்ற அகங்காரத்தின் மூலமாக தனக்கு தேவர்களாலும் எந்தவிதமான உயிர் வாழ்கள் மூலமாகவும் மரணம் அடைய முடியாது என்ற வரத்தை கேட்ட இராவணன், மனிதர்கள் அற்பமான நபர்கள் என்ற ஏதேச்சிகாரமாக இந்த அலட்சியம் செய்ததன் காரணமாக மனிதர்கள் மூலமாக எனக்கு மரணம் சம்பவிக்காது என்ற வரத்தை மட்டும் கேட்பதற்கு விருப்பப்படவில்லை. அலட்சியத்தின் காரணமாக அரக்கர்களுடைய இந்த கொடுமையை தாங்காத தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று முறையிடக்கூடிய நேரத்தில் பகவான் விஷ்ணு, பக்தர்களை காப்பாற்றக்கூடிய பக்த வட்சலான பகவான் விஷ்ணு அங்கு அவர்களுக்கு தரிசனமாக தோன்றி இடி ஒழிக்கக்கூடிய மிக கம்பீரமான குரலில் கூறினார், தான் மிக விரைவில் தசரதனுடைய இல்லத்தில் ஸ்ரீ ராமராக அவதாரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியையும் தன்னுடைய அம்சங்கள் லக்ஷ்மணனாக, பரதனாக, சத்ருகனாக அவதாரங்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சியையும், அது மட்டுமல்ல தாம் கண்டிப்பாக இராவணனை யுத்தத்தில் சம்ஹாரம் செய்யக்கூடிய விஷயத்தின் மூலமாக தேவர்களை காப்பாற்றக்கூடிய விஷயத்தையும் பகவான் விஷ்ணு தேவர்களுடைய மன சந்தோஷத்திற்காக அங்கு உறுதி கூறினார். அது மட்டுமல்ல தன்னுடைய இந்த லீலையில் உதவி புரிவதற்காக இந்த எல்லா விதமான தேவர்களும் வானரங்களுடைய குடும்பங்களிலும் மிருகங்களுடைய குடும்பங்களிலும் பட்சிகளுடைய குடும்பங்களிலும் பிறப்பதற்காக, மிக முக்கியமாக வானர சைன்யங்களில் பிறப்பதற்காக ஆணையிட்டார். அதன் காரணமாக இந்திரனுடைய மகனாக வானர பிறவியில் வாலி பிறப்படுத்தான், சூரியனுடைய மகனாக சுக்ரீவன் பிறப்படுத்தான், வாயுவுடைய மகனாக ஹனுமான் ஆஞ்சநேயன் பிறப்படுத்தார். அது மட்டுமல்ல தேவ சேனாதிபதியுடைய மகனாக, தேவ சிற்பியுடைய மகனாக நீலன், அங்கதன் ஆகியோர் பிறப்படுத்தார்கள். பகவான் விஷ்ணு இந்த பௌதிக உலகத்தில் ஒவ்வொரு முறை அவதாரம் செய்யக்கூடிய நேரத்திலும் தான் பிறப்படுப்பதற்கு முன்பு இந்த பூ உலகத்தில் அவதாரம் செய்வதற்கு முன்பு சுத்த பக்தர்களை, தன்னுடைய நித்திய சகாக்களை, தான் லீலைகள் செய்யக்கூடிய விதவிதமான குடும்பங்களில் பிறக்க வைப்பது இயல்பு. பகவானுடைய நித்திய பக்தனான தசரதன் பகவானுடைய தந்தையாக ஏற்கனவே அயோத்தியாவில் பிறந்திருப்பது நாம் அறிந்த விஷயம். இவ்வாறாக தசரதன் புத்திரன் வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு ஏற்பாடு செய்கின்றார். இந்த புத்திர காமேஷ்டி யாகம் ரிஷயசிரங்களுடைய தலைமையில் மிக வெற்றிகரமான முறையில் நடந்தது. யாகம் அழகான வேத விதிமுறைகளின்படி செய்யப்பட்டது. அந்த யாகத்தின் முடிவில் பகவான் விஷ்ணுடைய தூதனாக நெருப்பை போன்ற காந்தியுடைய ஒரு வயதான நபர் தோன்றினார். அவருடைய கையில் அழகான பகவான் விஷ்ணுடைய பிரசாதமாக யாகத்தின் மூலமாக சுத்தம் செய்யப்பட்ட உணவு பாயாசம் இருந்தது. அந்த பாயாசத்தை தசரத மகா சக்கரவர்த்தியிடம் வழங்கிய அந்த விஷ்ணு தூதன் கூறினான், ஓ தசரதனே, புத்தர் காமேஸ்வரி ஆரத்தை செய்த உன்னுடைய விருப்பம் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கண்டிப்பாக நான்கு மிக நெருப்பை போன்ற ஒளியை குவிசக்கூடிய காந்தியுடைய மைந்தர்களுக்கு நீங்கள் தந்தையாக மாறுவீர்கள். இந்த பால் பாயாசத்தை உங்களுடைய பத்னிகள் உணவாக உண்ணக்கூடிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் என்று கூறி ஆசீர்வாதம் வழங்கி நெருப்பினில் மறைந்தான் பகவான் விஷ்ணுடைய தூதன். மிக விரைவில் அந்த பால் பாயாச மகிமையின் காரணமாக பட்டத்து அரசிகள் கர்ப்பம் தரித்தார்கள். இவ்வாறாக ஸ்ரீமத் ராமாயணத்தின் பாலகாண்டம் புத்திர காமேஷ்டி யாகத்தை பற்றியும், இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தின் மூலமாக தசரதனுடைய பட்டத்து அரசிகள் எந்த முறையில் கர்ப்பம் தரித்தார்கள் என்ற விஷயத்தையும் மிக விளக்கமான முறையில் கூறுகிறது. ஸ்ரீமத் ராமாயணத்தின் பாலகாண்டத்தின் 18வது சர்க்கம் முழுந்தற்கடவுளான பகவான் ராமர் இந்த பௌதிக உலகத்தில் மக்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய விஸ்தாரமான லீலைகளை செய்வதற்காக எவ்வாறு தோன்றினார் என்ற விஷயத்தை விளக்கமான முறையில் கூறுகிறது. திரேதாயுகத்தில் சித்திரை மாதத்தில் நவமி திதியில் பகவான் ராமர் கௌசல்யுடைய மகனாக அவதாரம் செய்கின்றார் இந்த பூவுலகத்தில். இந்த வித்தியாசமான குழந்தையை பார்த்த பிராமணர்களும் தசரத மகா சக்கரவர்த்தியும் பண்டிதர்களும் பெண்களும் ஆண்களும் அயோத்தியா நகர பிரஜைகளும் மிக சந்தோஷமடைந்தார்கள். தாமரை மலர் போன்ற கண்களுடன் மிக நீண்ட புயங்களுடன் மரகத பச்சை நிறமுடைய மேனியுடையவராக பகவான் ராமர் கௌசல்யுடைய மகனாக இந்த பூலகத்தில் அவதாரம் செய்தார். அதே நேரத்தில் கைகேயியுடைய மகனாக பரதனும் சுமித்திரையுடைய இரட்டை புதல்வர்களாக லக்ஷ்மணனும் சத்ருகனும் அவதாரம் செய்தார்கள். லக்ஷ்மண் தங்க நிறம் உடையவராக தாமரை மலர் போன்ற கண்கள் உடையவராக ஆயிலி நட்சத்திரத்தில் தோன்றினார். பகவான் ராமரோ புனர்பூசன் நட்சத்திரத்தில் தோன்றினார். பூரட்டாதி உத்தரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் பரதனும் சத்ருகனும் தோன்றினார்கள். இவ்வாறாக சுமித்திரை இரட்டை புதல்வர்களை பெற்றெடுத்தால், கைகையை பரதனை பெற்றெடுத்தால், கௌசல்யை முழுந்தர் கடவுளான ராமரை பெற்றெடுத்தாள். இந்த மொத்த உலகமே பகவானுடைய கர்ப்பத்திலிருந்து தோன்றக்கூடிய புருஷோத்தமனான பத்மநாபனான பகவான் விஷ்ணுவுடைய உந்தியிலிருந்து தோன்றக்கூடிய பிரம்மாவால் படைக்கப்படுகின்றது. மொத்த உலகத்தையே 7-14 உலகங்களையும் தன்னுடைய கர்ப்பத்தில் ஏந்தக்கூடிய பகவான் தன்னுடைய சுத்த பக்தர்களை, கௌசல்யா தேவகி போன்ற சுத்த பக்தர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கர்ப்பத்தில் வாசம் செய்து இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய நேரத்தில் தேவகியுடைய கர்ப்பத்தைப் போலவோ கௌசல்யுடைய கர்ப்பத்தைப் போலவோ உலகத்திலேயே புண்ணியமான வாசஸ்தலம் எதுவும் இல்லை என்பது வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய கருத்து. தேவகியுடைய கர்ப்பமும் கௌசல்யாவுடைய கர்ப்பமும் எந்த அளவிற்கு புண்ணிய ஸ்தலங்கள், உலகத்தையே தன்னுடைய கர்ப்பத்தில் ஏந்தக்கூடிய பகவான் அந்த கர்ப்பங்களில் வாசம் செய்தார். இது பகவானுடைய ஒரு குணம். தன்னுடைய பக்தர்களுக்கு இறங்கக்கூடிய பக்த வட்சலன் பகவான் தன்னுடைய சுத்த பக்தர்களை தன்னுடைய தாய் தந்தைகளாக தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கர்ப்பத்தில் வாசம் செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து 33 கோடி தேவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக, 33 கோடி தேவர்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை தீர்ப்பதற்காக இந்த பௌதிக உலகத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் தான் அவதாரம் செய்வதாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யதா யதாகி தர்மஸ்ய என்ற மிக பிரபலமான ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பிரகடனம் செய்கின்றார். பகவானுடைய இந்த அவதார மகிமைகள் மிக சூக்ஷ்மமானவை, மிக ஆழமானவை, மிக ஆனந்தமயமானவை. அபூர்வமான பகவானுடைய பாகவத பக்தர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவை, புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை, சிந்தனை செய்யப்பட வேண்டியவை. நம்முடைய பௌதீக களங்கங்களிலிருந்து, இந்த பௌதிக பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய சக்திமிக்க அமிர்தம் போன்றவை, மருந்து போன்றவை என்பது வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய கருத்து.
இவ்வாறாக தசரதனுடைய நான்கு மகன்களாக தோன்றிய ஸ்ரீராமர், லக்ஷ்மண், பரதன், சத்ருகன் நான்கரும் குழந்தை பிராயத்திலிருந்து மிக விரைவாக பால்ய பருவத்திற்கு வளர ஆரம்பிக்கின்றார்கள். சத்ரியகுல முறையின்படி இவர்களுக்கு விதவிதமான வில்வித்தை கலைகளும் போர்க்கலை பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றது. இயல்பாகவே பகவான் ஸ்ரீ ராமருடைய சேவையில் லக்ஷ்மண் மிக அதிக ஆர்வம் உள்ளவராகவும் மிக பற்றுதல் உள்ளவராகவும் அன்பு உள்ளவராகவும் இருக்கின்றார். பரதனும் சத்ருகனும் மிக அதிகமாக பாசம் உள்ளவர்களாகவும் பற்று உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீ ராமருடைய சேவையில் பரதனும் சத்ருகனும் கூட ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஸ்ரீராமர், லக்ஷ்மண் இருவரும் ஒரே போல உண்பதும், ஒரே நேரத்தில் உறங்குவதும், ஒரே நேரத்தில் போர்க்கலை பயிற்சிக்கு செல்வதும் வழக்கமான காட்சியாக இருந்து வருகிறது. இயல்பாகவே பகவான் விஷ்ணுவுடைய அம்சமான அவருடைய படுக்கையான ஆதிசேஷன் லக்ஷ்மணாக அவதாரம் செய்ததன் காரணமாக பகவான் ஸ்ரீ ராமருடைய சேவையில் அவர் பற்றுள்ளவராக அன்பு உள்ளவராக இருப்பதில் எந்தவிதமான பெரிய ஐயம் எதுவுமே இல்லை, ஆச்சரியகரமான விஷயம் எதுவுமே இல்லை. இவ்வாறாக நான்கு புதல்வர்களும் மிக உற்சாகமாக ஆனந்தமயமான முறையில் அயோத்தியா நகரத்துடைய பிரஜைகளுக்கும் தசர மகா சக்கரவர்த்திக்கும் சந்தோஷத்தை கொடுத்து வளரக்கூடிய நேரத்தில் ஸ்ரீராமர், எல்லாவிதமான உயிர்வாழிகளுடைய தந்தையான பகவான் ஸ்ரீராமர் இயல்பாகவே அயோத்தியா நகரத்தில் உள்ள எல்லா விதமான பிரஜைகளின் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மையமாக திகழ்கின்றார். இது இயல்பு. உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஜீவராசிகள் அனைத்துமே பகவானுடைய பின்ன அம்சங்கள், பகவானுடைய பாகங்கள். ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவானால் இது பிரகடனம் செய்யப்படுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா விதமான உயிர்வாழ்வுகளுடைய இம்மையம், இறுதியான தந்தை, அன்பின் பண்பின் பக்தியின் இருப்பிடம் தான் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரகடனப்படுத்துகின்றார். அயோத்தியா நகர வாசிகள் மனிதர்கள், மிருகங்கள், புல் பூண்டுகள், மண், சரயு நதியுடைய நீர் அனைத்துமே பகவான் ஸ்ரீ ராமருடைய பக்தராக திகழ்கின்றது. ராமராஜ்யம் என்பதன் பொருள் உலகத்தில் உள்ள எல்லா பிரஜைகளும், பூலகத்தில் உள்ள எல்லா பிரஜைகளும், நான்கு விதமான வர்ணத்தில் உள்ள எல்லா விதமான மனிதர்கள், ஆண்கள், பெண்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், நீர், ஆகாயம், காற்று, அக்னி, ஜலம் ஆகிய அனைத்தும் ராம பக்தர்களாக வாழக்கூடிய தேசத்தின் பெயர் ராமராஜ்யம். பகவான் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் பிடித்தமான பசுக்களை கொன்று ராமரை துவேஷம் செய்யக்கூடிய ஒரு தேசம் கண்டிப்பாக ராமராஜ்யமாக இருக்க முடியாது. இவ்வாறாக அயோத்தியா நகர வாசிகள் அனைவரும் ராமருடைய அன்பிற்கும் பண்பிற்கும் பாத்திரமானவர்களாக இருந்ததன் காரணமாக வேத கலாச்சாரத்தின்படி மூத்த மகன் பட்டத்து அரசனாக மாற வேண்டிய சூழ்நிலை இருப்பதன் காரணமாக தசரதனுக்கு மிக முக்கியமான ஆசை. தசரதன் மிக நெடுங்காலத்திற்கு பின்பு தன்னுடைய முதிய வயதில் புத்திர காமேஷ்டி யாகத்தின் மூலமாக நான்கு புதல்வர்களை பெற்றெடுத்ததன் காரணமாக அவருடைய இதய ஆசை மிக விரைவில் தன்னுடைய மூத்த மகனான ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் செய்து மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மூன்றாவது ஆசிரமமான வனப்பிரஸ்த ஆசிரமத்தில் பிரவேசம் செய்து வனத்தில் நுழைந்து தபம் செய்து பகவானுடைய பாதார வந்தங்களை அடைவது அவருடைய விருப்பமாக இருந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் தசரதனுடைய விருப்பமும் பொதுமக்களுடைய விருப்பமும் அயோத்தியா பிரஜைகளுடைய விருப்பமும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆனந்தமயமான முறையில் இந்த நான்கு தசரதனுடைய மைந்தர்களும் அயோத்தியா நகரத்தில் வாழக்கூடிய அந்த நேரத்தில் மிகச்சிறந்த ரிஷியான விஸ்வாமித்ர ரிஷி ஒரு நாள் எந்தவிதமான அறிவிப்பும் இல்லாமல் தசரதனுடைய அவைக்கு ஒரு நாள் வருவதை பாலகாண்டத்தின் 19வது சர்க்கம் மிக விரிவான முறையில் விளக்குகின்றது. சாதுக்களுடைய இயல்பான குணம் எந்தவிதமான அறிவிப்பும் இல்லாமல் கிரகஸ்தர்களுடைய இல்லங்களுக்கு செல்வது. வேதகால வழக்கம் சத்திரியர்கள் பிராமணர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வது வேதகால வழக்கம். சாது நிந்தனையும் சாதுக்களுக்கு மதிப்பும் இல்லாத இந்த சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது. ஒரு சாதுவை, ஒரு ஆன்மீக குருவை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக மனிதன் பௌதிகத்திலும் ஆன்மீகத்திலும் எல்லா விதமான சுபிக்ஷங்களையும் அடைய முடியும் என்பது வேதகால கருத்து. குருவிற்கு செய்யக்கூடிய அவமானம், பாகவத பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அவமானம், அபராதம் பகவானுக்கு செய்யக்கூடிய அபராதம். விஸ்வாமித்திர ரிஷியை மிக சிறப்பான முறையில் வரவேற்ற தசரத மகா சக்கரவர்த்தி தன்னுடைய அரச சபையில் மிக உயர்ந்த ஆசனத்தில் அவரை அமர செய்கிறார். அவருக்கு தேவையான அதிதி பூஜையை செய்கின்றார். பின்பு விஸ்வாமித்திர ரிஷியிடம் அன்பான முறையில் தசரத மகா சக்கரவர்த்தி பின்வருமாறு கேள்விகள் கேட்கின்றார். சமுதாயத்தில் விதவிதமான மனிதர்கள் வாழக்கூடிய நேரங்களில் பல காலங்களுக்கு பின்பு அவர்கள் தங்களை ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் விதவிதமான முறையில் அவர்களுடைய நலன்களை விசாரிப்பது உலக வழக்கம். வைஷ்யர்கள் வியாபாரிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் வியாபார நிலைமையையும் அவனுடைய பண செல்வாக்கையும் விசாரிப்பது வழக்கம். பிராமணர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய ஆன்மீக முன்னேற்றம் சம்பந்தமான கேள்விகளையும் விசாரிப்பது வழக்கம். விஸ்வாமித்திர ரிஷி காட்டில் பல காலமாக தவம் செய்யக்கூடிய பிறப்பு இறப்பு இந்த பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்காக முயற்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ரிஷி என்றதன் காரணமாக தசரத மகா சக்கரவர்த்தி அவரிடம் கேட்ட கேள்வி, பிறப்பையும் இறப்பையும் வெல்வதற்கான உன்னுடைய முயற்சியில் நீ அந்த பாதையில் முன்னேற்றம் அடைகின்றாயா என்ற கேள்வியை தசரத மகா சக்கரவர்த்தி விஸ்வாமித்திர ரிஷியிடம் கேட்டார். அதற்கு மாறாக விஸ்வாமித்திர ரிஷி தசரதன் சத்ரியன் என்ற காரணத்தின் காரணமாக ஒரு அரசனுடைய நலன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சம்பந்தமான பலவிதமான கேள்விகளை கேட்டார். உன்னுடைய எதிரிகள் அனைவரும் அமைதியாக இருக்கின்றார்களா? உன்னுடைய நாட்டில் ஒழுங்கான முறை மழை பெய்கின்றதா? உன்னுடைய கஜானாவில் போதுமான அளவிற்கு நவதானியங்களும் செல்வமும் வைரமும் தங்கமும் வைடூரியமும் இருக்கின்றதா? உன்னுடைய மனைவிகள் உன்னுடைய அரசாட்சியில் சரியான முறையில் உதவுகின்றார்களா? உன்னுடைய அமைச்சர்கள் சரியான முறையில் உனக்கு உதவுகின்றார்களா? உன்னுடைய புலன்கள் சரியான முறையில் கட்டுப்பாட்டில் உள்ளனவா என்ற கேள்விகள் அரசனை பார்த்து கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். விஸ்வாமித்திர ரிஷியிடம் தசரதருடைய ஆன்மீக முன்னேற்றத்துடைய விஷயம் சம்பந்தமான விஷயங்களை வினவிய நேரத்தில் விஸ்வாமித்திர ரிஷி கூறிய பதில், தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் சரியான முறையில் நடைபெற்றபடியிலும் கூட பிராமணர்களும் ரிஷிகளும் செய்ய வேண்டிய யாகங்களுக்கு இராவணனும் அரக்கர்களும் பிராமணர்களுடைய ரிஷிகளுடைய சாதுக்களுடைய யாகங்களுக்கு பலவிதமான பங்கங்கள் செய்து வந்த நிகழ்ச்சியை விளக்கி கூறினார் விஸ்வாமித்திர ரிஷி. அரக்கர்களுடைய இயல்பு தேவகுணமுடைய மனிதர்களுடைய பக்தர்களுடைய ரிஷிகளுடைய சாதுக்களுடைய பூஜைகளை புனஸ்காரங்களை தபங்களை யாகங்களை கெடுப்பது அரக்க குணமுடைய மனிதர்களுடைய இயல்பு. இந்த அரக்கர்களிடமிருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக பகவான் தானாகவே பலமுறை அவதாரமாக இந்த பௌதிக உலகத்தில் அவதாரம் செய்கின்றார். பல நேரங்களில் தன்னுடைய சுத்த பக்தர்களை காப்பாற்றுவதற்கு மற்ற பக்தர்களுக்கு தேவையான சக்தியை பகவான் அளிக்கின்றார். சத்ரியனுடைய கடமை சாதுக்களை காப்பாற்றுவது, பெண்களை காப்பாற்றுவது, பசுக்களை காப்பாற்றுவது, குழந்தைகளை காப்பாற்றுவது, வைஷ்யர்களை காப்பாற்றுவது சத்ரியனுடைய மிக முக்கியமான கடமை. அரசனுடைய மிக முக்கியமான கடமை பசுக்களை காப்பாற்றுவது, பிராமணர்களை காப்பாற்றுவது, சாதுக்களை காப்பாற்றுவது. இன்றைய மக்களாட்சி முறையில் பசுக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாததன் காரணமாக இன்றைய மக்களாட்சியின் அரசபீடத்தில் அமரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக சத்திரியர்கள் அல்ல என்ற விஷயத்தையும், மிக கீழ்குணமான சூத்திரத்தன்மையை உடைய சூத்திரர்கள் என்ற விஷயத்தையும் நாம் கண்கூடாக அறிந்து கொள்ளலாம். பசுக்கள் காப்பாற்றப்படாத தேசத்தில், பெண்கள் காப்பாற்றப்படாத தேசத்தில் சத்ரியன் இல்லை என்ற விஷயத்தை நாம் கண்கூடாக புரிந்து கொள்ளலாம். அதன் காரணமாக விஸ்வாமித்திர ரிஷி சத்ரிய அரசனான தசரதனுடைய கடமை தன்னுடைய யாகத்தை காப்பாற்ற வேண்டியது என்ற விஷயத்தை கூறினார். தசரதனும் வேத முறைப்படி உண்மையான சத்ரியனாக இருந்ததன் காரணமாக விஸ்வாமித்திர ரிஷியுடைய யாகத்திற்கு வரக்கூடிய பங்கங்களை நீக்குவதற்கு தான் உதவுவதாக வாக்குறுதி கொடுக்கின்றான். சத்ரியனுடைய மிக முக்கியமான கடமை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது. சிறிது நேரத்திற்கு பின்பு விஸ்வாமித்திர ரிஷியிடம் தசரதன் வினவினார், எந்த அரக்கர்கள் மூலமாக உங்களுக்கு யாக பங்கம் ஏற்படுகிறது என்ற விஷயத்தை கேட்டார். அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரர் பதிலளித்தார், உன்னுடைய மகன்களான ராமர் லக்ஷ்மணர் இரண்டு நபர்களையும் இரண்டு புதல்வர்களையும் என்னிடம் நீ அனுப்புவாயாக. அவர்கள் மூலமாக இந்த யாகங்களுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய துஷ்டர்களை அரக்கர்களை அழிப்பதற்கு நான் விருப்பமுள்ளவராக இருக்கின்றேன் என்ற விருப்பத்தை தெரிவித்தார் விஸ்வாமித்ர ரிஷி. மிக சந்தோஷமாக விஸ்வாமித்ர ரிஷியிடம் விவாதம் செய்து கொண்டிருந்த பேசிக்கொண்டிருந்த கலந்தாலோசித்து கொண்டிருந்த தசரதருக்கு இது தலையில் விழுந்த இடி போல இருந்தது. ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பெரிய மனம் இல்லாதவராக தவிர்த்தார் தசரத மகா சக்கரவர்த்தி. வேதங்களில், வேத இலக்கியங்களில் மனைவி மீது, மக்கள் மீது, குழந்தைகள் மீது உள்ள பற்றுதல் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையான விஷயமாக கருதப்படுகிறது. ஆனால் தசரத மகா சக்கரவர்த்தியுடைய இந்த புத்திர பாசமானது கண்டிப்பாக பௌதிக ஜட இயற்கையால், மாயையால் ஏற்பட்ட புத்திர பாசம் அல்ல. முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீராமர் மீது புத்திர பாசத்தாலோ அல்லது தாய்ப்பாசத்தாலோ அல்லது நட்பின் மூலமாகவோ எந்த விதமான ரசத்தின் அடிப்படையில் அது அன்பு பரிமாற்றமும் பற்றுதலும் இருந்தாலும் அது ஆன்மீக முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய விஷயமே தவிர பௌதிகத்தால் மாயால் பாதிக்கப்பட்ட பற்று அல்ல அது. தன்னுடைய மகனை பிரிய முடியாமல், முழுமுதற் கடவுளான ஸ்ரீராமரை தன்னிடமிருந்து பிரிக்க முடியாமல் மிக வருத்தப்பட்டவராக மயக்கமடைந்தார் தசரத மகா சக்கரவர்த்தி. விஸ்வாமித்ர ரிஷி ஏற்கனவே தன்னுடைய கோபத்திற்கும் குரோதத்திற்கும் மிக பிரபலமானவர். சத்ரிய அரசனான தசரதன் தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவதன் காரணமாக விஸ்வாமித்ர ரிஷி மிக கோபமடைய ஆரம்பித்தார். அவருடைய கோபத்தின் காரணமாக 7-14 உலகங்களும் நடுங்க ஆரம்பித்தது. மலைகள் அதிர ஆரம்பித்தன, ஆகாயம் கலங்க ஆரம்பித்தது, சமுத்திரங்கள் கொதிக்க ஆரம்பித்தன. நிலைமையை புரிந்து கொண்ட வசிஷ்ட ரிஷி தசரத மகா சக்கரவர்த்தியையும் விஸ்வாமித்ர ரிஷியையும் அமைதிப்படுத்தினார். வசிஷ்டர் கூறினார் தசரத மகா சக்கரவர்த்தியிடம், நீ சத்ரிய அரசன் என்பதன் காரணமாக, மிக உயர்ந்த அரசர்கள் தோன்றிய இஸ்வாகு வம்சத்தில் தோன்றிய அரசன் என்பதன் காரணமாக கொடுத்த வாக்குறுதியை மீறுவது சரியான காரியமல்ல. நீ இதுவரை சேர்த்து வைத்திருந்த எல்லா விதமான புண்ணியங்களையும் இந்த ஒரு காரியத்தின் மூலமாக நீ கெடுப்பது போல தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, விஸ்வாமித்ர ரிஷியிடம் உன்னுடைய மகன்களை அனுப்புவதற்கு நீ எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ராவணன் போன்ற மிகப்பெரிய அரக்கர்களால் அனுப்பப்பட்ட மாரிசன், சுபாகு போன்ற இரண்டு மிகப்பெரிய அரக்கர்களை அழிப்பதற்காக விஸ்வாமித்ர ரிஷி உன்னுடைய மகன்களை அழைத்த பொழுதிலும் கூட உண்மையில் இந்த இரண்டு பெரிய அரக்கர்களை அழிக்கக்கூடிய சக்தி விஸ்வாமித்ர ரிஷிக்கே உண்டு. உன்னுடைய புதல்வர்களுடைய உதவி அவருக்கு அவசியமில்லை. அதற்கு மாறாக இந்த இரண்டு மிகப்பெரிய அரக்கர்களை அழிப்பதற்கு ஸ்ரீராம் லக்ஷ்மணர் போன்ற உன்னுடைய புதல்வர்களை அந்த சேவையில் அவர் ஈடுபடுத்துவதன் மூலமாக எதிர்காலத்தில் உன்னுடைய புதல்வர்களுடைய ஜெயமும் வெற்றியும் கீர்த்தியும் உன்னுடைய வம்சத்தையும் உன்னையும் புகழ்படுத்தும் என்று கூறி தசரத மகா சக்கரவர்த்தியை அமைதிப்படுத்தினார் வசிஷ்ட ரிஷி.